Next, Honorable Amir Ali, you have 7 minutes.
8 minutes. Bismillahir Rahmanir Rahim. இன்று செயற்பாடுகள் குறைவாக உள்ள தொழில் முயற்சிக்கு புத்துயிர் அளித்தல் என்கிற சட்டமூலத்தின் மூலம் பிளவத்தை கரும்பு ஆலைக்கு சிறு தொழிற்சாலைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலவரத்தை பற்றியும் கௌரவ அமைச்சர் தயாகமகி அவர்களுடைய நிலவரத்தை பற்றியும் இங்கு நாங்கள் பேசக்கேட்டோம். இன்றைய இந்த நிகழ்விலே கௌரவ தயாகமகி அவர்களுடைய பேச்சிலே நான் இந்த நாட்டிலே ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவன், என்னை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று கேட்பது மிகவும் கவலையாக இருந்தது. இந்த பாராளுமன்றத்திலே இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் கடைகள் செய்தாலும் பிரச்சினை, தமிழர்கள் செய்தாலும் பிரச்சினை, அதுபோன்று இப்பொழுது பௌத்தர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். எனவே இந்த கரும்பு ஆலை விடயத்திலே, சீனி தொழிற்சாலை விடயத்திலே கௌரவ தயாகமகி அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட்டு பேச முடியாது, யார் என்ன சொன்னாலும். எனவே இந்த விடயமும் நாங்கள் இதை கருத்தில் கொள்ளும், அவருடைய விடயங்களையும் நாங்கள் இந்த சபை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுபோன்று இந்த நாட்டிலே அண்மையிலே ஏற்பட்ட போன பயங்கரவாத ISIS பயங்கரவாத நிகழ்வுகளின் பின்னால் இந்த நாட்டிலே புதிய IGP-கள் தோன்றியிருக்கிறார்கள். காவியுடை தரித்த IGP-கள் இந்த நாட்டிலே புதிதாக தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள்தான் இப்பொழுது எல்லா விடயங்களையும் இந்த நாட்டுக்கு செய்து கொடுப்பது. அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது, அமைச்சர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லுவது, பிரதேச செயலாளர்கள் செயலகங்களை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது என்கிற விடயங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒரு வேடிக்கையான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முந்தின தினம் என்னுடைய மாவட்ட கௌரவ பிரதிநிதி வியாழேந்திரன் அவர்கள் இந்த சபையிலே கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலகம், கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலகம் என்னால் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு முழு பூசணிக்காயை இந்த சபையிலே போட்டு உடைத்து விட்டு சென்றிருக்கிறார். எனக்கு தெரியும், அவரோட சின்ன பிள்ளை, அரசியலிலே அவருக்கு அனுபவம் போதாது என்பதை அவருடைய பேச்சிலே மிகவும் தெளிவாக காட்டியிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் சமூகம் செய்த ஒரு பெரியொரு அநியாயம், படித்தவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டபொழுது படிப்பித்தவர்களுக்கு வாக்களித்த ஒரு நிகழ்ச்சி நிரலில் தான் கௌரவ வியாழேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு, ஒரு மாவட்டத்திலே ஒரு பிரதேச செயலகம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று தெரியாமல் இன ரீதியாக இனத்துவேஷங்களை ஏற்படுத்துகிற வேலை திட்டங்களை, அதன் மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் உசுப்பேற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார். என்னுடைய அரசியல் அனுபவத்திலே மட்டக்களப்பில் இருக்கிற தமிழ் சமூகம் மிகவும் கௌரவமான சிந்தனையோடும் புத்தி கூர்மையோடும் அவர்கள் தேர்தலிலே தீர்மானிக்கிற சக்தி கொண்டவர்கள் என்பதை இந்த சபைக்கு நான் துல்லியமாக சொல்ல வேண்டும். எனவே அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், பேசுவதற்கு முன்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற 14 பிரதேச செயலகங்களும் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை அவர் தெரியாமல் பிழையாக ஏதாவது அவருக்கு கிடைத்த நேரத்துக்குள் பேச முனைகிறார் என்பதை நான் மிகவும் கவலையோடு நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, கௌரவ ஸ்ரீநேசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கல்முனை பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கிற நிகழ்ச்சியை மிகவும் துல்லியமாக இந்த சபைக்கு சுட்டிக்காட்டினார்கள். நீண்டகாலமாக நீறு பூத்த நெருப்பாக இருக்கிற கல்முனை பிரதேச சபை செயலக பிரச்சினை நிச்சயமாக நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஒரு அரசியல் சக்திகளாலும் தீர்த்து வைக்க முடியாது. அது TNA அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியின் மாத்திரம்தான் முடியும் என்பதை இந்த சபையிலே நான் தெள்ள தெளிவாக கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இது இடைநடுவிலே புந்து சிலர் எம்ஜிஆர்களாக சிவாஜி கணேசனர்களாக ஆக முனைகிறார்கள், அல்லது இதனை நாங்கள் அங்கே நோன்பு படுத்து அல்லது உண்ணாவிரதம் இருந்து அதை செய்து கொடுக்கலாம் என்று அவர்கள் பால் காண்கிறார்கள். தெளிவாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம் உறவுகளும் தமிழ் உறவுகளும் தெளிவாக இருக்கிறார்கள். இதிலே நாங்கள் டிஎன்ஏ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இதிலே எனக்கு நன்றாக தெரியும், டிஎன்ஏ தமிழ் தலைவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இதனை யாரும் சென்று இப்பொழுது குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு ஒரு அவசரமான வேலை திட்டங்கள் கடந்த காலத்திலே இரண்டு தரப்பினர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது எங்களுடைய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ரத்னலிய தேர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். நாளை மறுதினம் ஞானசார தேர் அவர்கள் செல்லுவார்கள். ஐஜிபியினுடைய பதவியை அவர்கள் கையில் எடுப்பார்கள், காலக்கெடு விதிப்பார்கள். இதற்குள்ளே அந்த இனவாதத்தை தூண்டி செய்கிற ஒரு அரசியல் தலைவர்களும் அதற்குள்ளே குளிர்காய பார்க்கிறார்கள். முன்னாள் எங்களுடைய அந்த விடுதலை புலிகளிலே இருந்த கருணா அம்மான் அவர்களும் இப்பொழுது எம்ஜிஆர் வேஷம் போட்டு செய்கிற நிகழ்ச்சி நிரலை தமிழ் அரசியல் தலைவர்களும் முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் நாங்கள் இங்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிற சமயத்திலே வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த இடத்திலே நான் சொல்லுகிற செய்தி, கல்முனை பிராந்தியத்திலே இருக்கிற தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் மிகவும் பொறுமையாக கடைபிடிக்கும்படி நான் சொல்கிறேன். இது நிச்சயமாக விரைவிலே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை பல முஸ்லீம் அரசியல் தரப்புகளும் தமிழ் அரசியல் தரப்புகளும் தமிழ் அரசியல் தலைவர்கள் என்று சொல்லுகிற பொழுது டிஎன்ஏ அரசியல் தலைவர்களோடு மாத்திரம் பேசி இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற வேலை திட்டங்களிலே அந்த பிரதேசத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் தலைவர்களும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்ச்சி நிரல் முடிவடைகும், அது நிச்சயமாக நல்ல செய்தி இரண்டு சமூகத்திற்கும் கிடைக்கும். எனவே அந்த இரண்டு சமூகமும் ஏட்டுக்கு போட்டியாக செய்து கொள்ளாமல் அமைதியாக இருந்து மற்றவர்களுடைய வருகிற அல்லது சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டுகிற அல்லது அத்திரளிய தேர போன்றவர்கள் ஞானசேர தேர போன்றவர்களுக்கு இடம் அளித்து தமிழ் முஸ்லீம் உறவை சீர்குலைக்க நினைக்கிற வேலை திட்டங்களுக்கு தயவு செய்து நீங்கள் யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று இந்த சபையினூடாக அந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது கிறிஸ்திய சமூகத்தை எல்லைப்படுத்திய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, ஒரு தேர்தலை மையப்படுத்திய ஒரு வேலை திட்டம். வருகிற ஜனாதிபதி தேர்தலிலே கிறிஸ்தவ சமூகம் வாக்களிக்க கூடாது என்பதற்காக இதற்கு பின்பாக தமிழ் சமூகத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் பிரித்தாள வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற சதி. இந்த சதிக்குள்ளே முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் இந்த சதி வலைக்குள் சிக்கிவிடக் கூடாது என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அம்பாறை மாவட்டத்திலே விசேடமாக கல்முனை பிரதேசத்திலே இருக்கிற இரண்டு சமூகத்திடத்திலும் இரண்டு சமூகத்திடத்திலும் நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த சதி வலைக்குள் இந்த அரசியல் சதி வலைக்குள் இந்த இரண்டு சமூகமும் சிக்கிவிடாதீர்கள், பொறுமையாக இருங்கள், முஸ்லீம் தமிழ் அரசியல் தலைவர்கள் அந்த தீர்வை உங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you very much. கரு சுசாந்த் புஞ்சின் மே மத்மபுத்மாடு வினாடி
கரு சபாபத்துவனி மெம உன கிரியாக்காரி வியவசாயன் ஹோ உன உபயோகித்த வர்க்கம் புன்றது கிரீமே இவத் கிரீமே மெம பணத்த மம தகின்னே ஹரியட මේ ආණ්ඩුව දිනසියේ මහා මංකුව මංකොල්ල කාපු එකේ අනිත් එක වගේ ඒක හරියට නංගි පෙන්නලා අක්ක දුන්නා වගේ. තව විදියකින් කියනවා නම් යන යකා යනකොට කොරහත් බිඳගෙන යනවා කියලා කතාවක් තියෙනවා. ඒක තමයි අපි දකින්නේ. එහෙම නැත්තම් වගකීවතු ඇමතිවරයෙක් පාර්ලිමේන්තුවක නැමැති හිටපු මන්ත්‍රීවරයෙක් බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා ගැන සඳහන් කරන්නේ නැහැ. මොකද එයාට මෙතන ඇවිල්ලා උත්තරයක් දෙන්න බෑ. උත්තරයක් දෙන්න පුළුවන් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට, එතුමා මන්ත්‍රී වශයෙන් ඉන්න නිසා. අද බැසිල් රාජපක්ෂ මහත්තයා එදා ඒ කරපු දේ හරි කියලා මේ රටේ සම්පත් වල අයිතිය රජයන් වලට ඕන ඕන විදිහට විකුණන් කණ්ඩ දෙන්න බෑ. ඒක තමයි අපේ පක්ෂයේ ප්‍රතිපත්තිය, එදා ශ්‍රී ලංකාවේ ප්‍රතිපත්තිය, ඒ වගේ තමයි අද අප නියෝජනය කරන පක්ෂයේ ප්‍රතිපත්තිය. මේ ප්‍රතිපත්තිය අනුව තමයි අපේ පක්ෂයේ මන්ත්‍රීවරු අපේ කණ්ඩායම වැඩ කටයුතු කරන්නේ. ඒ නිසා මම විශේෂයෙන්ම මතක් කර දෙන්න කැමති ගරු සභාපතිතුමනි, සැබෑ ඌමනාවක් තියෙනවා නම් මීට අවුරුදු 25කට ඉස්සෙල්ලා එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩු කාලේ තමයි කන්තලේ සීනි කර්මාන්ත ශාලාව පෞද්ගලිකකරණය කරේ. අද අවුරුදු 4මාරක් වෙන්නවා එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුව. මේ ආණ්ඩුවට තාම බැරි වුණා එම කර්මාන්ත ශාලාව නැවත පණගන්නලා. ඒකේ 3500ක් විතර එදා වැඩ කරා. අක්කර එදා 21000 6000යි වැඩ කරේ. ඒ වගේම අද වෙනකොට ලංකාවේ අවශ්‍ය කරන සීනි ප්‍රමාණය මෙට්‍රික් ටොන් 650000ක් විතර වෙනවා. දැන්ට නිෂ්පාදනය කරන්නේ මගේ මතකයේ හැටියට 50000යි මේ කර්මාන්තශාලාවේ. දැන් අවුරුදු 4මාරකට ඉස්සෙල්ල සීනි කර්මාන්තශාලාව කන්තලේ ලබා දුන්නා ඉන්දියානු ආයෝජකයෙකුට. ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වුණා අක්කර ඒ 21000 බෞද්ධලික ඒක අයත් සමග නිෂ්පාදනයේ ලක්ෂයක් වැඩි කරන්න මෙට්‍රික් ටොන්. නමුත් එකක්වත් අද වෙනකොට ක්‍රියාත්මක වෙලා නැහැ. මෙන්න මේවා තමයි වගකීම් ආණ්ඩුවක් හැටියට අපිට විදේශ විනිමය අපෙන් පිටරට යන එක වළක්වන්න ගන්නවා නම් ගන්න ඕන ක්‍රියාමාර්ග. අද හොඳම දේ තමයි එදා ඒ කන්තලේ සීනි කර්මාන්තශාලාව අවත් යටතේ ගෙනෙන්න ඕන හරණ වැබලි කර්මාන්තේ. නමුත් මේක තිබ්බේ කොහෙද? දුන්නා ඉඩම අමාත්‍යාංශයට. දීලා ඉඩම අමාත්‍යාංශයේ හිටපු ලේකම්වරයා මේ කර්මාන්තශාලාව ලබාගත් වාගේ ලොකු බගාවක් ගන්න ගිහිල්ලා හිරේ ගිහිල්ලා අද අප ලබාගෙන එළියට ඇවිල්ලා මහා අධිකරණේ ත්‍රිපුද්දල විනිශ්චකාර තුමන්ල ඉදිරියේ නඩුවකට මූණ දෙන්නට කටයුතු කරලා තියෙනවා. ඉතින් මේවට වග කියන්න ඕනේ එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුව, රටේ ජනාධිපති අගමැතිතුමා ආණ්ඩුව සිල් දෙනවක් කියන්න ඕන. මේක එක්කෙනෙක් අර පිට දාන්න බෑ. මේක හරියට හැම වෙලේම කොලේ වහලා ගහන්න හදන්නේ. පාස්කුද සිද්ධිය මොකෝ? ජනාධිපති විතර වග කියන්න ඕන, ආණ්ඩුවක් හිට ආණ්ඩුවෙන් ඔක්කොම වග කියන්න ඕන. ඒක තව කාටවත් බෝලේ පාස් කරන්න බෑ. ඒ නිසා මම විශේෂයෙන්ම මේ ආණ්ඩුවේ මේ අවසාන කාල සීමා හරි ඉල්ලා සිටිනවා. මේ රටේ ජනතාව හිතන විදිය තාම මේ අයට තේරෙලා නැහැ. සමහර මන්ත්‍රීවරුන්ට තේරෙලා තියෙනවා, සමහර අයට තේරෙලා නැහැ. ඒ නිසා අපි කැමැති විශේෂයෙන්ම කියන්න අපේ ආණ්ඩුවක් යටතේ අපි ජනතාකරණය කරපු දේවල් පෞද්ගලික අංශයට දෙන්න සූදානමක් නැහැ. මේ රටේ සැලැස්මක් ඇතුව සමන්තුමා කිව්වාගේ මේක මේ එක්තරා මේ ඇමතිවරයාටම දෙන්න ඕන හින්දා ඌමනාවෙන් ලාභ අඩු කරා. ඉතින් මේවා කියන්න පුළුවන්. ඒ කාලේ කියනවා කොණ්ඩෙ බැදුව චීනුන්ට කියන්නේ කියලා. දැන් කොණ්ඩෙ බැදුව චීනුන් නෑ. අද ලෝකෙත් එක්ක ඔක්කොම සම්බන්ධ වෙලා සියලු තාක්ෂණයත් එක්ක ජීවත් වෙන ලෝකෙක අපිට බොරු කියන මේවා වසන් කරන්න බෑ. ඒ නිසා ගමගෑමතුමාට අසාධාරණයක් වුණා නම් ඒක වෙනම නඩුවක් කියලා බේරගන්න පුළුවන්. එහෙම නැතුව පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන්ගේ ඒ වගේ අයගේ ඡන්ද අරගෙන අල්ලස් දෙන මුවාවෙන් මේ කටයුත්ත සිදු කළ යුතු නැහැ. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ පනතට හෘද සාක්ෂියක් ඇති මොනරාගල රත්නපුර ඒ වගේම හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ එක්සත් ජාතික පක්ෂයේ තියෙන මන්ත්‍රීවරු මේකට ඡන්දෙ දෙනවා නම් ඒකේ ප්‍රතිඵල තව මාස 6කින් තමුන්නාසලා
මන්ත්‍රීතුමා කාලය අවසානයි
ලැබෙයි ඒක නිසා කල්පනාකාරීව ඡන්දය ප්‍රකාශ කරන්න කියමින් මගේ වචන සභාව සංකල්ප
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා මිල් ඔනරබල් මන්සූර් මහත්තුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, இன்று செயற்பாடு குறைவாக உள்ள தொழில் முயற்சிகள் மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படுகின்ற சொத்துகளுக்கு புத்துயிர் அளித்தல் சட்டமூல விவாதத்திலே என்னுடைய சில கருத்துக்களையும் இங்கே தெரிவிக்கலாம் நினைக்கின்றேன். இந்த தொழில் முயற்சிகள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அவசியமான நடவடிக்கைகள் அனைத்துமே உயிரோட்டமாக இந்த நாட்டிலே இருக்க வேண்டுமானால் அமைதியான முறையிலே நாடு இருக்க வேண்டும். சனங்களுக்கிடையிலே மக்களுக்கிடையிலே இணக்கம் இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே நாங்கள் 30 வருட யுத்தத்துக்கு பின்னரான அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பின்னரான காலம் தாராளமாக இந்த அமைதியை இந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற பல்வேறு முயற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி கண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அந்த துறையிலே முன்னேற்றம் அடைவதற்குரிய தேவையும் அவசியமும் இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலேதான் அண்மையிலே கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு மோசமான ஒரு மிலேச்சத்தனமான தாக்கு. இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலே அதன் உடனேயே நாங்கள் மீண்டும் ஒரு யுத்த நிலைமைக்கு, ஒரு மோசமான நிலைமைக்கு நாங்கள் எல்லோரும் தள்ளப்பட்டு விட்டோம். இனிமேல் நாங்கள் இந்த சமாதானமாக வாழ முடியாதோ என்கின்ற ஒரு சந்தேகம், ஒரு பயம், அச்சம் ஏறக்குறைய எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டிலே இருந்தது. இன்று அவசரமாக இன்று ஒரு அமைதியான சூழலுக்கு நாங்கள் சூழலில் இருக்கிறோம். ஒரு அமைதியான சூழல் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள், நிறைய பேர் ஒரு சாரார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எஞ்சிய ஏறக்குறைய எல்லோருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையிலே கிடைத்த தகவலின்படி இறுதியாக இந்த பயங்கரவாதிகளோடு தொடர்பாக இருந்த இறுதி பயங்கரவாதியும் வெளிநாட்டிலே இருந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி கேட்டு எல்லோருமே நாங்கள் ஒரு ஆறுதல் அடைந்திருக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த ஆறுதலும் சந்தோஷமும் அமைதியும் நீடிக்க வேண்டும் என்று எல்லோரும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைய இந்த விவாதத்திலே பேசுகின்ற அதிலும் எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய விவாதம் பேச்சு உள்ளடக்கங்களை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார விடயங்களிலே மிகவும் அக்கறை கொண்டவர்களாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் அவ்வாறு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய மக்கள் தொடர்பாக அக்கறை இருப்பது உண்மையாக இருந்தால், அவ்வாறு மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற சூழலை இவர்கள் விரும்ப வேண்டும். நிலையான சமாதானம், நிம்மதியாக இந்த நாடு அமைதியாக இருப்பதை அவர்கள் விரும்ப வேண்டும். ஆனால் சில உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது அவ்வாறு தோணவில்லை, மிக கேவலமாகவே இருக்கிறது. நிலையான சமாதானம் அமைதி இல்லாத ஒரு நாட்டிலே, பல்வேறு சமூகங்களுக்கிடையிலே இணக்கம் இல்லாத ஒரு நாட்டிலே, ஒருவரை ஒருவர் புரிந்து அவர்களுடைய உணர்வுகளை மதித்து ஒன்றாக வாழ முடியாத சமுதாயமாக இருக்கின்ற ஒரு நாட்டிலே நாங்கள் நிச்சயமாக எவ்வாறான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்தாலும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பவே முடியாது. அதை நாங்கள் யாரும் சொல்லி யாருக்கும் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 30 வருட யுத்தத்திலே எல்லா சமூகமும் எல்லா மக்களும் அந்த வேதனையிலே ஆட்பட்டிருக்கிறோம். அதனுடைய கொடுமையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவித்து எல்லா அனுபவங்களையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் மீண்டும் இந்த நாட்டிலே அவ்வாறான ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமாகும். ஒரு சஹரான் என்கிற ஒரு தனி நபருடைய முடிவு கேவலமான தீர்மானம் இந்த முழு நாட்டுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இந்த நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகமாக அமைந்தது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. எங்களுடைய அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய வருமானத்தை பாதித்திருந்தது.
One minute more.
No, I can take time of Honorable Tilakaraja with the concern of him.
It's okay.
Prepare to give his time. ஆகவே இந்த அமைதி இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே பல்வேறு சில உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது கடும் வேதனையாக இருக்கிறது. இந்த ஒரு சஹரானுடைய நடவடிக்கை ஒட்டுமொத்த நாட்டினுடைய அமைதியையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மிக கேவலமான நிலைமைக்கு கொண்டு விட்டு சென்றிருக்கின்றது. அந்த சஹரான் என்பவர் ஒரு முஸ்லீம் என்பதால் முழு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கவலைக்கும் வேதனைக்கும் தலைகுனிவுக்கும் காரணமாக அமைந்தது. அவ்வாறு தன்னுடைய பெயரை முஸ்லீம் பெயராக அமைந்த அந்த சஹரான் என்பவருடைய நடவடிக்கை இஸ்லாமிய மார்க்கத்துக்கே ஒரு களங்கமாக ஒரு கீர்த்தியாக அமைந்திருந்தது. அவ்வாறுதான் நான் சங்கைக்குரிய சில பௌத்த சில குருமார்களை பார்க்கின்றேன். அவர்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது புத்த தர்மத்துக்கே அவர்கள் குந்தகமான முறையிலே அபகீர்த்தியான முறையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். புத்த பெருமானுடைய பெயரிலே சமாதானத்துக்கு ஆப்பு வைக்கின்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் கவலமான வேதனையான விஷயம். ஒரு புத்த சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அந்த அந்த மத குருமார்கள் இவ்வாறு இனங்களுக்கிடையிலே சௌஜன்யத்தையும் சமாதானத்தையும் போதிக்கின்றவர்களாக அதற்காக தன்னுடைய நேரகாலங்களை தியாகம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு சிலர் அதற்கு புறம்பாக மிக மோசமாக இந்த சமாதானத்தை இல்லாமல் செய்கின்ற வகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்க வேதனைக்குரிய விடயமாகும். இந்த எவ்வாறென்றால் சிலருடைய அரசியல் நேர சூசிக்கேற்ற வகையிலே நேர அவர்களுடைய வேலை திட்டத்துக்கு இசைந்து அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையிலே இயங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதுதான் இன்று கல்மையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்மையை பொறுத்தவரையிலே நான் எங்களுடைய நண்பர் கௌரவ ஸ்ரீநேசன் அவருடைய பேச்சை செய்யமடுத்தேன். அவரை நான் பாராட்டுகின்றேன். அந்த தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனை இல்லாத வண்ணம் இன்று தோன்றியிருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும். உண்மையாகவே அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பதை உப அலுவலமாக வழங்கியமைக்கான காரணம் நான் நம்புகிறேன். அந்த பிரதேசத்தை ஒரு அறிவுபூர்வமாக நிலையான எல்லைகளை கொண்ட ஒரு பிரதேச செயலகங்களாக அதை அவர்களை பிரித்தெடுக்க முடியாத அளவுக்கு தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அங்கே பின்னி பிழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது சத்தியாகிரகமோ அல்லது உண்ணாவிரதமோ அவசியமில்லை. இது இந்த வேலை திட்டத்தை நான் நம்புகிறேன் எங்களுடைய கௌரவ வியாழேந்திரன் நம்பி அவர்கள்தான் இதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவர் இன்று மக்கள் மத்தியிலே செல்வாக்கை இழந்து மக்களுடைய ஆதரவை அடுத்த தேர்தலில் பெற முடியாது என்பதை அறிந்து மக்களுக்காக பெரிய ஒரு சேவகம் செய்கின்ற ஒரு போராட்டத்தை செய்கின்றவராக தன்னை அடையாளப்படுத்துவதற்கு இந்த களத்தில் இறங்கியிருக்கிறார். நான் நம்புகிறேன் அது அது ஒரு அவசியமில்லை. இரண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை, முஸ்லீம் காங்கிரசுடைய தலைமை மற்றும் முஸ்லீம் தலைமைகள், தமிழ் தலைமைகள் எல்லாம் சேர்ந்து பிரிக்கத்தான் வேண்டும் என்றால் நாங்கள் அவற்றை அறிவுபூர்வமாக இரண்டு சமூகங்களுடைய இணக்கப்பாட்டு செய்ய முடியும். ஆனால் அவ்வாறு செய்யத்தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் ஏன் மீள முடியாது, ஏன் நாங்கள் ஒன்றாக இருப்பது பற்றி பேச முடியாது? நாட்டுடைய சமாதானம், இனங்களுக்கிடையான உறவு என்று பேசுகின்ற போது எங்களுக்குள்ள இணக்கம், எங்களுடைய அரவணைப்பு, இனங்களை ஒன்று சேர்க்கின்ற வேலை திட்டத்தை தான் நாங்கள் ஆதரிக்க முடியும். ஒரு காலத்திலே நாங்கள் தமிழ் முஸ்லீம் என்றும் இனங்களுக்கிடையே பல்வேறு பிரிவும் போராட்டமும் இருந்த நாங்கள் எங்களை இன ரீதியாக பிரித்தெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது, அவ்வாறு நடந்தது. இன்று அந்த தேவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இணக்கமாக ஒருமித்து ஏன் வாழ முடியாது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். ஏற்கனவே சம்மாந்துறையில் இருந்து பிரிந்த நாவிதமலி பிரதேசத்துக்குள்ளே சிறுபான்மை முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். அதே போன்று புதிதாக உருவாக்கப்பட்ட காரைவு பிரதேச செயலக எல்லைக்குள்ளே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். சம்மாந்துறையிலே தமிழர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிற ஒரு பிரதேச செயலத்துக்குள்ளே அல்லது உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ளே இன்னொரு சமூகம் சிறுபான்மையாக இருப்பதற்காக அவர்களை யாரும் அழித்துவிட முடியாது, ஒழித்துவிட முடியாது. ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் உள்வாங்கி புரிந்து எங்களுக்குள்ள இணக்கங்களை, ஒரு உடன்பாட்டை, விட்டுக் கொடுப்புகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு சௌஜன்யத்தை, சமாதானத்தை வலிச்சேர்க்கின்றவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, நாங்கள் இந்த சம்பவங்களை வைத்து சில கருத்துக்கள் சொல்கின்ற போது கெஹலியார் அமுக்குவல்ல ஒரு சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சபையிலே, தனித்துவமான இனரீதியான அரசியல் கட்சிகள் நாட்டிலே இருக்கக்கூடாது என்ற வகையிலே பேசினார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி என்பது சாதாரணமாக சாமானியமாக காரணமில்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அல்ல. 1980 புறகான காலப்பகுதி, அதுவும் 83 ஜூலை கலவரத்துக்கு பின்னர் தமிழர்களுடைய போராட்டம் உக்கிரமாக பல்வேறு கோணங்களிலும் இருந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் என்றும், புலட் என்றும், டெலோ என்றும், EPRLF என்றும், ஹீரோஸ் என்றும் தமிழ்
ஹானரபிள் மெம்பர், தேங்க் யூ வெரி மச்,
லெட் மீ ஃபினிஷ் இன் 1 மினிட், என்றும் தமிழ் ஆயுத குழுக்கள் இருந்த காலப்பகுதியிலே முஸ்லிம் இளைஞர்களும் அந்த இயக்கங்களோடு சேர துவங்கிய ஒரு மோசமான நிலைமை காணப்பட்டது. அதனை இல்லாமல் செய்வதற்கு தலைவர் அஷ்ரப் அவர்கள், மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள், எங்களுடைய போராட்டம் ஒரு ஜனநாயக போராட்டமாகவே இருக்க முடியும், நாங்கள் எந்த காரணத்துக்காகவும் அரசாங்கத்துக்கு எதிராக, இலங்கையினுடைய இறைமைக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய உரிமையை நாங்கள் போராடி ஜனநாயக வழியிலே பெறுவோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அந்த ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டார்களாக எண்ணம் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அந்த ஜனநாயகத்துக்கு எதிரான அந்த சூழ்ச்சியின் போது எங்களுக்கு பல கோடி ரூபாய்கள் பேசப்பட்ட போதும் கூட நாங்கள் அவைகளை செவிமடுக்காமல் இந்த நாட்டினுடைய அரசுக்கும் இந்த நாட்டுடைய இறைமைக்கும் நாங்கள் உதவியாளர்களாக அதற்கு எந்த வகையிலும் பங்கம் வரக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆகவே அந்த வகையிலே எங்களையும் உங்களுடைய சகோதரர்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரயத்திலும் மக்களை பிரயத்துப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. தங்களுடைய கட்சி சார்ந்த எங்களுடைய வேலை திட்டங்கள் நேர சூசிப்படி எங்களுடைய நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ளாமல் இந்த நாட்டினுடைய அடுத்த பரம்பரையினுடைய எதிர்காலம் குறித்த கவலையோடு, அக்கறையோடு நாங்கள் எங்களுடைய சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வாறு நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டை நேசிக்கின்றவர்களாக, எங்களுக்கும் இதுதான் நாடு, முஸ்லிம்களுக்கும் இதுதான் நாடு, யாரும் எங்களை நாட்டை விட்டு போக சொல்வதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. அவ்வாறு இருக்குமா இருந்தால் இந்த நாட்டினுடைய ஆதிவாசிகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அவ்வாறு ஆதிவாசிகள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்ற அனைவரும் வெளியிறங்க வேண்டும் என்று சொன்னால் வந்த வாகிலே அவர்கள் வந்த மூப்பின் அடிப்படையிலே தான் வெளியிறங்க வேண்டும். அவ்வாறு வந்தால் ஆக இறுதியாகத்தான் முஸ்லிம்கள் வெறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் உரிமையோடு நாங்கள் உங்களோடு இந்த நாட்டுக்காக உயிர் விடுப்பதற்கும் உயிரை விடுவதற்கும் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எங்களையும் இந்த நாட்டினுடைய பிரஜராக அரவணைத்து போவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் எல்லோரும் செய்ய வேண்டும், அதற்காக முன்வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
தேங்க்யூ வெரி மச். கரு பத்ம உத்தேசாந்த மந்திரிதுமா உபதுமாட்ட வினாடி தாய காலியாக்தினார்.
கரு முலாசனாரோட மந்திரிதுமணி மெவிலாவே ශ්‍රීලංකාවේ පාර්ලිමේන්තුවට මේ පාර්ලිමේන්තුවට ගෙනලා තියෙන
පොදු
ක්‍රියාකාරී විවසායන් හෝ
ඕඩර් ප්ලීස් ගරු කතානායකතුමා මූලාසනෙට.
පද්මේ චාන්ත් මහත්මයා කතා ගන්න. එයා කොච්චර?
ගරු කතානායකතුමනි මේ වෙලාවේ සාකච්ඡාවට බඳුන් වෙන ඌන ක්‍රියාකාරී ව්‍යවසායන් හෝ ඌන උපයෝගිත වත්කම් පුනරුදේ කිරීමේ ඉවත් කිරීමේ මේ යෝජනා කෙටුම්පත පිළිබඳව රාජ්‍ය ව්‍යවසාය කන්ද උඩරට උරුමය මහනුවර සංවර්ධන අමාත්‍යතුමා විසින් ලක්ෂ්මන් කිරියල් අමාත්‍යතුමා විසින් මේ ගෙනලා තියෙන මේ ඌන ක්‍රියාකාරී ව්‍යවසායන් මේ ඉවත් කිරීමේ උපයෝගී වත්කම් පුනරුදේ කිරීමේ මේ ඉවත් කිරීමේ පනත පිළිබඳව මේ පනත් කෙටුම්පත පිළිබඳ සාකච්ඡා කරන වෙලාවේ කරුණ කීපයක් කියන්න ඕනි. මේ සභාවේදීම එක දවසක් ලක්ෂ්මන් කිරියල් මැතිතුමා මීට කලින් සෙවනගල සීනි කර්මාන්ත ශාලාවේ මේ ආයතනය නැවත පුද්ගලීකරණය කරනවායි කියලා ඒ සියලුම යූනියන් සමාගම් අන්තර් සමාගම් සේවක සංගමයේ විතරක් නෙමෙයි ශ්‍රී ලංකා නිදහස් සේවක සංගමය, ජාතික සේවක සංගමය, ඒ කියන්නේ තමුණාංශලක සේවක සංගමය, ප්‍රගතිශීලී සේවක සංගමය, අන්තර් සමාගම් සේවක සංගමය මේ ඔක්කොම එකතු වෙලා තමුණාංශයට මතක ඇති කරු මේ පාර්ලිමේන්තුවම ගෙනල්ලා ලිඛිත ඉල්ලීමක් දුන්නා. ඒ ඉල්ලීමේ තමුණාංශේ මෙතනදීම මමත් අහද්දි කිව්වා මොන විදියෙන්වත් සෙවනගල සීනි කර්මාන්ත ශාලාව, පැල්ලත්ත සීනි කර්මාන්ත ශාලාව, මේ දිස්ත්‍රික්කයේ තියෙන මේ ජාතිය හදවත බඳු මේ ආයතන දෙක විකුණන්නේ නැහැ කියලා තමුන්නාසේ මෙතන ප්‍රකාශ කරා. ඒ වෙලාවේදී සටනට ආපු ඒ සේවකයන් තමුන්නාසේගේ ප්‍රකාශය අහලා තමයි ඒ වෙලාවේ ඒ සටන පිළිබඳව තමුන් මේ රජයට තියෙන යෝජනාවන් වල ඒකඟතාවයක් අනුව තමයි ඒ වෙලාවේදී සටන නිහඬ වුණේ. අකණ්ඩව වැඩ වර්ජනයක්, අකණ්ඩ සත්‍යග්‍රහයක් එදා ඒ සේවකයේ දිලා හිටියා. නෑ ඔබතුමාගේ වෙලාව මගේ වෙලාවෙන් නම් බෑ කරකොතා නැතුමනි, මගේ වෙලාවෙන් බෑ. ගරු කතානායකතුමනි
සභානායකතුමා
සම්බන්ධව
මේ ආයතනය ලබා දෙන්නේ භාණ්ඩාගාරයට පබණයි, වෙන කාටවත් නෙවෙයි.
ආ හොඳයි.
ට්‍රෙෂරි එක මේක කේවල බලන්න
බලන්න.
හරි හරි.
හොඳයි.
ට්‍රෙෂරි එක තමයි එහෙම අරගෙන තමයි. එහෙම අරගෙන තමයි තමුන්නාසලා.
තමුන්නාසලා
මේක කරන්න හදන කරු කතා නැක තුමනි.
නොලෙනි බොයි.
මේ කියපු දේ වෙන්නේ නැහැ. එදා එක්සත් ජාතික පක්ෂ 2002 එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුව දයාගමගේ මැතිතුමා අද කතා කරා සිංහල බෞද්ධයෙකුගේ ලක්ෂණ පෙන්눔 කරමින් සිංහල බෞද්ධයන්ට තමයි මේ පහර ගහන්නේ කියන කතාවක් කියනවායි කියලා අපිට පාර්ලිමේන්තුවේ අහන්න ලැබුණා. අනේ දෙයියනේ, එදා සෙවනගලට දයාව ලැබුණ විදිහ අපි දන්නවා. සෙවනගලට දයාව ලැබුණ විදිය කොහමද වුනේ? ඇත්තටම මේකේ වෙලාවෙත් බ්ලාබලබන ආයතනයක් කරු කතා නැකතුමනි. සෙවනගල වැංකු ගිනුමේ තමුනාංශයේ ශික්ෂා පදය සමාදන් වෙනවා නම් අදින්නා දහනා වේරමණී ශික්ෂා පදය අනුන්ගේ දේ ගැනීම වරදක් වෙන බැවින් මා මේ කියන කාරණා තමුන්නාසේගේ හර්ධ සාක්ෂියෙන් අහන්න බලන්න. සෙවනගල වැංකු ගිනුමේ මේ වෙලාවේ තිබුණා රුපියල් කෝටි 30ක් විතර. ඒ විතරක් නෙවෙයි, මේ වෙලාවේ කරපු ස්ප්‍රීට් නිෂ්පාදනය කරපු ස්ප්‍රීට් ප්‍රමාණය තිබුණා රුපියල් කෝටි 5කට විතර. සේවක ණය රුපියල් මිලියන 122යි ගොවි ණය රුපියල් මිලියන 100ක් කර්මාන්තශාලාවට අලුතින් ගෙනල්ලා කෝටි 86ක් විතර ඒ කාලේ මේක වටිනවා හැබැයි දයාගමගේ මහත්තයාට එදා දුන්නේ කෝටි 54ට ඒ මහත්තයා ගන්නකොට ස්ථිර සේවකයෝ 850ක් හිටියා ඒ මහත්තයා ගන්න අනියන් සේවකයෝ 1800ක් හිටියා ස්ථිර සේවකයන් රුපියල් ලක්ෂක මහරක වන්දියකුයි අනික් සේවකයන් රුපියල් 10000ක වන්දියකුයි දීලා තමයි සේවක ප්‍රමාණය 450කට අඩු කරේ අන්න එදා ඒ විදිහට තමයි මේ ලාභ ලැබපු ආයතනයක් තුට්ටු දෙකට විකුණලා තුට්ටු දෙකට විකුණලා මේ රටේ මේ ආයතනය ජාතිය හදවත බඳු සේවනගල ආයතනයේ දුක් විඳින මිනිසුන්ගේ ලේ රීරි මාංශ උරාගෙන බීලා ඒ ලේ රීරි මාංශ උරාගෙන බීලා හැදිච්ච උග්ගහේ ඒ උග්ගහේ තිත්ත කතාව ඒක මේ රටේ මිනිසුන්ට උග්ගහෙන් හැදෙන සීනි පැණි රහ වුණාට පැල්ලත්ත සේවනගලත් එක්ක බැඳිලා තියෙන මිනිසුන්ගේ ජීවිත කතාව තිත්ත කතාවක් ඒක තිත්ත කතාවක් කන්තලේ තිබෙන්නේ තිත්ත කතාවක් හිඟුරාණ තියෙන තිත්ත කතාවක් එහෙම තීදි මේ වෙනකොටත් අලුතින් සීනි කර්මාන්තශාලා හදන්න හදනවා තිත්ත කතාවක් හැටියට මේ රටේ මිනිසුන්ට තියෙන සීනි කර්මාන්තශාලා පිළිබඳ කතාව ඒ විතරක් නෙමේ ගරු කතානායකතුමනි මේ ප්‍රදේශවල ජනතාව අද වෙනකොට මේ ජනතා සටනට අද අරගලයට බැවිලා තියෙනවා අද පාර්ලිමේන්තු වටරවුමට ඇවිල්ලා කිව්වේ බෙල්ලස්සේ ජනතාව මේ ආයතන විකුණන්න හැදුවොත් ජීවිතේ පරදුවට තබලා මේ සටන තමන්ගේ වෙල්ලස්සේ ඓතිහාසික සටනක් බවට පත් කරනවායි කියන එක තමයි පාර්ලිමේන්තුව ළඟට ඇවිල්ලා කිව්වේ වෙන මොකක්වත් නෙමෙයි ඒ නිසා දයාගමගේ මහත්තයා හරි මොන මහත්තයා හරි සෙවනගල ආයතනේ පැල්ලත් ආයතනේ ගත්තොත් මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා කඩිනවම කියනවා ඒ නැගෙන ජනතා අරගලයට ජීවිත පරිත්‍යාගයෙන් සටන් කරලා ඒ ජනතාව වෙනුවෙන් අපි පැලරට එනවයි කියන කාරණේ කතානායකතුමනි කියන්න ඕනේ ඒ විතරක් නෙමෙයි මේ සෙවනගල සීනි කර්මාන්ත ශාලාවේ එක්සත් ජාතික පක්ෂ ජාතික සේවක සංගමයේ වෙලා තියෙන ශ්‍රී ලංකා නිදහස් සංගමයේ සේවක සංගමයේ වෙලා තියෙන ප්‍රගතිශීලී සේවක සංගමයේත් අන්තර් සමාගම් සේවක සංගමයේත් කියන මේ සියලුම පක්ෂ නියෝජනය කරමින් සේවක සංගම් වෙලා තියෙන ඒ යූනියන් වලින් වෙලා තියෙන ජනාධිපතිවරයාට ඇතුළු අගමැතිවරයාට ඇතුළු තමුනාසලගේ විශේෂ බාර සියලුම අමාත්‍යවරුන්ට වෙලා තියෙන ලිපිය කියවන්නට අවසර ඌන ක්‍රියාකාරී ව්‍යවසායෙන් හෝ ඌන උපයෝගිතවත්කම් පුනරුදී කිරීම 2011 අංක 43 දරන පනත නැවත 2019/5/21 වන දින පාර්ලිමේන්තු ඉදිරිපත් කරා හෝසි කර එම ආයතනයේ නැවත පුද්ගලික අංශ වෙත ලබා දීම සම්බන්ධවයි මේ සියලුම ලිපි ලේඛන මෙතන හැන්සාඩ්ගත කරන පාර්ලිමේන්තු සභාගත කරනවා ගරු කතානායකතුමනි ලිපියේ තියෙන්නේ මෙහෙමයි සෙවනගල් සුගර් ඉන්ඩස්ට්‍රීස් ලිමිටඩ් ඇතුළු ආයතන 37ක් 2011/11 වන දින ඌනෝපේකිත වත්කම් පුනරුදී කිරීමේ පනත මගින් නැවත රජයට පවරාගෙන ඇත. එම පවරාගත් පනත නැවත අවහෝසි කිරීම සඳහා 2019/5/21 වන දින ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තු ඉදිරිපත් කර සම්මත වීමෙන් පසුව භාණ්ඩාගාර ලේකම්තුමා යටතපත් කර එම ආයතන නැවත පෙරපාලනය කළ ආයෝජක මහතුන් හට ලබා දෙන බව ටීවී එක නාලිකාවෙන් හා සිරස ටීවී ප්‍රවෘත්ති නාලිකාවෙන් අපහට දැනගන්නට ලැබුණි. අතිගරු ජනාධිපතිතුමනි අප ලංකා සීනි සමාගම 2002/6/20 වන දින පුද්ගලීකරණයට ලක්විය එම වර්ෂයේ සිට 2011/12 දක්වා සෙවනගල සේවක ගොවි ජනතාව හිඟවමනට පත්විය එනම් 2006 වර්ෂයේ සීනි නිෂ්පාදනය ටොන් 20,000ක් ඉක්ම වූවත් 2011 වර්ෂයේ වනට ඒ ටොන් 6,000ක් පමණ ඉහළ හෙලීම තුළින් සේවක ගොවි දෙපාර්ශවය ආර්ථිකය ඉතා වේගයෙන් බිඳ වැටිණි එම බිඳ වැටුණු ආර්ථිකය නැවත දන්වාලීමට 2011/11 වන දින ඌනෝපේකිත වත්කම් පුනරුදී කිරීමේ පනත මගින් නැවත රජයට පවරාගෙන මේ වන විට පසුගිය වර්ෂයේ 2018 සීනි ටොන් 14,700ක් දක්වා වර්ධනය කරගෙන සමස්ත ගොවි ජනතාව හා සේවකින් පසුගිය සිංහල අවුරුද්දේ දිරිදීමන හා ප්‍රසාද දීමන වශයෙන් සේවකෙකුට රුපියල් 75,000ක මුදලකුත් 75,000ක මුදලකුත් උක්ටොන් 1,000 රුපියල් 305ක් බැගින් මුදල් වශයෙන් රුපියල් මිලියන 1,200කට අධික මුදලක් ආයතනය වෙත ලබා දෙන ලදී.
ගරු මන්ත්‍රීතුමා වේලාව අවශ්‍ය
නැනවා. අවසන් කරනවා. අතිගරු ජනාධිපතිතුමනි මෙවැනි ලාභදායී ආයතනයක් නැවත
විකුණා දැමීමෙන් අපගේ සියලු ජන ජීවිත අගාධයට පත්වන බැවින් මෙම පනත සම්මත නොකර සෙවණගල ගොවිසේවක ජනතාවගේ ජීවනාලීබදු සෙවණගල සීනි ආයතන බේරා ගැනීමට මැදිහත් වන ලෙස ඉතා කාරුණික ඉල්ලමි. මේ ශ්‍රී ලංකා නිදහස් සේවක සංගමය, ඒ වගේම ජාතික සේවක සංගමය, අන්තර් සමාගම් සේවක සංගමය, ප්‍රගතිශීලී සේවක සංගම් කියන සියලුම ඒ ආයතන සතුරු යූනියන් මේ ඉදිරිපත් කිරීම කරලා තියෙන්නේ. ඒ නිසා කරු කතානායකතුමා අවසන් කරනවා, සටන් කරන්න ඕන තැන සටන් කරන්න ඕනි, ධර්මයේ අවශ්‍ය තැන තැනදී ධර්මයේ අවශ්‍යයි. ඒ නිසා මේ ආණ්ඩුවට කියන්න ඕනි, මේ සෙවණගල සීනි ආයතනය ආණ්ඩුවට කොමර ගන්න මේ කපටි නරියාගේ භූමිකාවෙන් නැවත දයාගේ ගමගමෙල මහත්තයලා හරි මොන මහත්තයට හරි දෙන්න හදන්නේ නම් ධර්මයේ වෙනුවෙන් සටන් කරනවා වගේම මේ රටේ මේ ආයතන විකුණන්න හැදුවොත් මේ ආයතනේ අනාගතය වෙනුවෙන් ඒ ආයතන සේවකයන් සමග ඒ ජාතික සටනට අනිවාර්යෙන් වෙල්ලස්සේ ජනතාව බෙලගස්සන
ගරු නවීන් දිසානායක අමාත්‍යතුමා මිනිත්තු 10ක් දෙන ඔබතුමාට.
ගරු කතානායකතුමනි, විශේෂයෙන්ම ඌන ක්‍රියාකාරී ව්‍යවසායන් හා හෝ ඌන උපයෝජිත වත්කම් පුනරුද්ධය කිරීමේ ඉවත් කිරීමේ පනත සම්බන්ධයෙන් වචන සුවපයක් කතා කිරීම ගැන අවස්ථාව ලැබීම ගැන මාගේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. ඇත්ත වශයෙන්ම මෙම පනත මට අදාළ වෙන්නේ කලවත්ත හා සෙවණගල සීනි සමාගම් දෙක දැනට මාගේ අමාත්‍යංශ යටතේ ගැසට් කරලා තිබෙන නිසා. ඉතින් විශේෂයෙන්ම අද දින එහි සේවක පිරිසක් වෘත්තීය සමිති නායකයෝ රාශියක් ඇවිල්ලා මාව මාගේ පාර්ලිමේන්තු ඇමති කාමරයේ සමහම්බුණා. මම ඔවුන්ට පැහැදිලිව ප්‍රකාශ කරා මෙම ආයතන දෙකේම පරිපාලන ව්‍යූහය එලෙසම අපි පවත්වා ගන්න කටයුතු කරපා කියලා. ඒ විශ්වාසය මම ඔවුන්ට ලබා දුන්නා. අපි බලාපොරොත්තු වෙනවා දැනට මේ ආයතනේ දෙකම තියෙන්නේ භාණ්ඩාගාරය යටතේ. අනාගතේ භාණ්ඩාගාරය යටතේ පවත්වන්න අපි කටයුතු කරනවා. මේ පනතෙන් කිසිසේත්ම එක වෙනස් වෙන්නේ නැහැ කියන එක මේ ගරු සභාවට මා පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා. ගරු කතානායකතුමනි, මෙම පනත එදා ගෙනාවේ 2011 වසරේ ඉතාමත්ම අමාරු හා මං හිතන්නේ සැක සහිත වාතාවරණයක අපි දැනගෙන හිටියේ නැහැ ඇයි මේ පනත ගේන්නේ කියලා. ඉතාමත්ම ලහිලහියේ කඩිමුඩියේ කිසිම සාකච්ඡාවකින් තොරව හරියට මේ ගැන පුළුල් විශ්ලේෂණයක් කරන්නේ නැතුව බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා මේ පනත ගෙනාවා. ඇයි ඒක ගෙනාවේ? කවුරුත් ඒක ඉල්ලීමක් කරේ නැහැ. කැබිනට් එකේ මේකේ විශාල හඬක් නැගුණේ නැහැ. නමුත් මේක හදිස්සිය ගෙනාවා. හදිස්සිය ගෙනහල්ලා මේක සම්මත කරා. එතකොට ඒ අවස්ථාවේ මට මතකයි නානාවිධ කතා මේ ගැන ප්‍රකාශ වුණා. ඇයි මේක ගෙනාවේ කියලා. ඉතින් අද දින මම තමුන්නාන්සට මතක් කරන්න කැමති මේ පනත තිබෙන තාක්කල් හෙට වුණත් ඒ විදිහටම ලංකාවේ ඕනෑම සමාගමක් පවරා ගන්න පුළුවන්. මොකද්ද ඒකේ தත්ත්වය? හෙට වුණත් මේ රටේ ඕනෑම සමාගමක් මේ පනත යටතේ පවරා ගන්න පුළුවන්. ඒ නිසාම තමයි අපි මේක අහෝසි කරන්නේ අද. ඉතින් 1970 ගණන්වලත් නැෂනලයිසේෂන් කියලා එකක් වුණා. ඒකෙත් අන්තිමටම සාමාන්‍ය ව්‍යාපාරිකයට ගැහුවා. දැන් මේකෙත් උනේ ඒකයි. එම නිසා පුළුල් ලෙස අපි මේක පුද්ගලයක ඉලක්ක කරගෙන කතා කරන්න අවශ්‍ය නැහැ. අද මේ මුළු සභාවෙම අපිට ඇහුණේ ඒකයි. All about දයාගමගෙ. But actually it goes beyond that. This is not about දයාගමගෙ. This is about the basic principles of free enterprise in this country. You cannot allow any government, whether it's a UNP government or a SLP government or any government, to take over institutions like this without any compensation. එතුම අද දයාගමගේ මැතිතුම කතාවක් කරා. එතුමයි කතාවේ එතුමා කිව්වා එතුමට මේ ආයතනය අවශ්‍ය නැහැ. නමුත් මට අයිති මම ඉන්වෙස්ට් කර මම ආයෝජනය කර ඒ මුදලේ කොටසක් හෝ මට ලබා දෙන්න ආයෙත්. ඒක හරි. එම නිසා මේ එක පවුලකට සීමා වෙච්ච මේ ආර්ථිකය සුළු පිරිසකට පමණක් පාලනය කරන ක්‍රමයක් අහෝසි කරන්න අවශ්‍යයි. ඒක තමයි අපි කරන්නේ. There must be transparency in everything we do. එම නිසා ගරු කතානායකතුමනි, විශේෂයෙන්ම මම බලාපොරොත්තු වෙනවා තුන්වෙනි කියවීමේදී සංශෝධනයක් ඉදිරිපත් කරන්න. ඒ සංශෝධනය අනුව කැබිනට්ටුව වග කියන්න ඕනේ අන්තිම තීරණයට. එම නිසා මම වගකීමෙන් ප්‍රකාශ කරනවා මේ පනත අහෝසි කිරීම පමණයි වෙන්නේ. නමුත් මේ ආයතන 34ක් තියෙනවා. ඒ ආයතන 34ම භාණ්ඩාගාරය යටතේ තියෙන්නේ. එම නිසා මට විශ්වාසයක් තියෙනවා මංගල සමරුවේ රැමතුමා ඉතාමත් කෙලින් වැඩ කරන අමාත්‍යවරයෙක්. එතුමාගේ අවංකත්වය ගැන මට විශ්වාසයක් තියෙනවා. මං ගැන මට විශ්වාසයක් තියෙනවා. මම පැහැදිලිව ප්‍රකාශ කරනවා යම් කිසි විදිහකට කොලේ වහලා ගේම් එකක් ගහන්න આવොත් ඒකට විරුද්ධ මම තමයි නැගිටින්නේ කියලා. මොකද තමුන්නාන්සලා දැනගත යුතුයි විශේෂයෙන්ම වැවිලි කර්මාන්ත ඇමති හැටියට මුල ඉඳලම මම සටන් කරලා කිව්වා වැවිලි කර්මාන්ත අමාත්‍යවරයා වශයෙන් මට ලබා දිය යුතු ආයතන ටික මට දෙන්න කියලා. එම නිසා ඒ සීනිකම්හා ටික අනිත් අමාත්‍යවරුන්ට ගියා. රිෂාඩ් බදුද්දින් මැතිතුමා යටතේ ගියා. එතකොට මට තිබ්බේ උපපර්යේෂණ ආයතනය පමණයි. එතකොට අර දවස් 52 ගේම් එකෙන් පස්සේ මට මේ ආයතන ටික ලැබුණා. ඉතින් මමත් කැමතියි මේක වැවිලි කර්මාන්ත අමාත්‍යංශය තියාගන්නවට. එම නිසා අපි සෙවණගලහා පැලවත්ත යම් කිසි තත්වයකට දැන් ගෙනහල්ලා තියෙනවා. ඒ සියලුම ක්‍රියාකාරීන් සමග සමාජිකයන් සමග සේවකයන් සමග මා සාකච්ඡා කරලා තියෙනවා. අපි හොඳ කළමනාකරණයක් මේ ආයතන දෙකේ කරගෙන යනවා. මට විශ්වාසයක් තියෙනවා අපිට මේක ඉදිරියට ගෙනියන්න පුළුවන් කියලා. ඒ වගේම ප්‍රතිපත්තිමය තීරණයක් අපි ගත යුතුයි. යම් කිසි දෙයක් යම් කිසි රාජ්‍ය ආයතනයක කොටසක් පුද්ගලික අංශයට දෙනවා නම් ඒකත් වේ යුත්තේ විනිවිදභාවයෙන්. මේක මේ එක පුද්ගලයකට පමණක් සීමා කරන්න බෑ. එහෙමනම් මේ ආයතන 34ක් තියෙනවා. ඒ ආයතන 34ේම මීට වඩා හොඳ කළමනාකරණයක් ගේන්න පුළුවන් යෝජනා තියෙනවා නම් මහ භාණ්ඩාගාරය ඒ ගැන විනිවිදභාවයෙන් කටයුතු කර යුතුයි. There must be transparency in this process. So there in 2011 there was no transparency. Mr. Basil Rajapaksa decided unanimously to bring this act. ඒක තමයි ඇත්ත කතාව. එම නිසා අපි හැම ක්‍රියා කරන්නේ නැහැ. අපි මේ එක කොටසක් එක පංගුවක් ඉලක්ක කරගෙන වැඩ කරන්නේ නැහැ. අපි බලන්නේ මේ ආයතන 34ටම හොඳ කළමනාකරණයක් ගේන්න පුළුවන් නම් අපි එතෙන්ට යනවා. මම තවත් එකක් කියන්න ඕනේ. මේ විශේෂයෙන්ම මොනරාගල දිස්ත්‍රික්කයේ පවුල් 20,000ක් මේ ආයතන දෙකෙන් යැපෙනවා. එහෙමනම් එක්සත් ජාතික පක්ෂයට අවාසි වෙන කිසිම තීරණයක් අපි ගන්නෙ නැහැ. මොකද ඒ මිනිස්සු කොතනද ඉන්නේ කියන එක අපි තේරුම් ගන්න ඕනේ. එම නිසා මේ මිනිසුන්ගේ විශාල උවමනාවක් තියෙනවා. උද්‍යෝගයක් තියෙනවා. අවශ්‍යතාවයක් තියෙනවා. ආදරයක් තියෙනවා මේ ආයතන දෙක මෙහෙම්මම පවත්වාගෙන යන්න. ඒකෙන් අපි කියන්නේ නැහැ වෙනස්කම් කරන්න අවශ්‍යයි කියලා. අපි ප්‍රතිසංස්කරණයක් කරන්න අවශ්‍යයි. නමුත් ඒක කළ යුත්තේ සාකච්ඡා හරහා. ලහි ලහියේ කඩිමුඩියේ කොලේ වහලා ගේම් ගහන්න බෑ මේ රටේ දැන්. ඒක තමයි ඇත්ත කතාව. අද මේ රට වෙනස් වෙලා. අද මේ සමාජය වෙනස් වෙලා. අද මේ රටේ තිබෙන ඉන්ෆර්මේෂන් විශේෂයෙන්ම මේ රටේ ඒ අවශ්‍ය සියලුම තොරතුරු මහජනතාව දන්නවා.
ගරු ඇමතිතුමා විනාඩි 3ක් තියෙනවා තව. 3 minutes more.
වකිමෙන් තමුන්නාන්සලාට කියනවා මේ රටට කියනවා අපි කිසිසේත්ම මේ අවස්ථාවේ මේ ආයතන දෙකම අපි ආරක්ෂා කරනවා. අපි ඒ විදිහටම ඒ ආරක්ෂා දෙක ඒ මේ ආයතන දෙක මහ භාණ්ඩාගාරය යටතේ වැවිලි කර්මාන්ත අමාත්‍යංශය යටතේ පාලනය කරනවා කියන විශ්වාසය මේ ගරු සභාවට මා ලබා දෙනවා. බොහොම ස්තුතියි.
බොහොමයි. ගරු සභාවේ අවසරය ලැබෙන මේ වැඩකට ආසන් වෙනකන් සභාව පවත්වා ගැනීමට අවශ්‍ය වේලාව ලබා දෙන ලෙස සභාව එක්ගද
උපුන ක්‍රියාකාරී ව්‍යවසායක් හෝ උපුන උපයෝජිත වත්කම් පුනරුදනය කිරීම ඉවත් කිරීමේ පරක්කෙනුම් පත දෙවනවර කිවීම සභාව එක්ගද
චන්දේ ප්‍රකාශ කිරීමේ අවස්ථාව ඔව ගරු මන්තු අප කියන්න කැඳවන්න ඕ චන්දේ දීමට නොහැකි වූ ගරු මන්ත්‍රීතුමාලා ඉන්නවනේ කරුණාකර අත උස්සන්න. ගරු සාරින්ද දිසානායක උතුමාගේ තීරණය
විරුද්ධයි.
හොඳයි. හරි. හරි. කගරු කනක හෙරත් මැත්තමා?
විරුද්ධයි.
ගරු ෆීල්ඩ් මාෂල් සරත්වංශික මහත්මයා
අක්ෂයි
ගරු ෆයිසල් කසිම් මහත්මයා
අක්ෂයි
ගරු රාධාකෘෂ්ණන් මැතිතුමා
සයි
අක්ෂයි ගරු ෆෞසි මැතිතුමා
අක්ෂයි
ගරු එස්.එම්. චන්සේන මැතිතුමා
හොඳයි
හොඳයි තව කවුරු හරි ඉන්නවද? නැක්නම්. තම්. චන්දේ දීම අවසන්.
මේ. යාර මම බලනවා නේද?
order please. මේ අනුව යෝජනාවට කරුණු පැහැදිලි කිරීමක් අපේ ගරු චන්දසේන මැතිතුමාගේ සාරිංගිසාර මැතිතුමාගේ ඡන්දය රෙජිස්ටර් වෙලා තිබුණා. ප්‍රියංක ජයරත් මැතිතුමාගේ ඡන්දය රෙජිස්ටර් වෙලා තිබුණා. රෙජිස්ටර් එක අඩු කරලා තියෙනවා. ඒ අනුව යෝජනාවට පක්ෂව ඡන්ද 91යි යෝජනාවට විරුද්ධව ඡන්ද 69යි. ඒ අනුව දෙවැනි කීම අපි අනුමත කරනවා. කාරක සභාව ඕන ක්‍රියාකරී වෑසන ඕන ප්‍රයෝජන වත්කම් පුනරජනය කිරීම ඉවත් කිරීමේ පනත පළවෙනි පගන්තිය සභාවෙක්ගද දෙවැනි වගන්තිය සභාවෙක්ගද තුන්වෙනි වගන්තිය සභාවෙක්ගද හතරවෙනි වගන්තිය සංශෝධන ඉපත් කිරීමට ගරු නවීන දිසානායකතුමා
ගරු කථානායකතුමනි දෙවන පිටුව හතරවෙනි වගන්තිය නමවෙනි පේලිය ඉවත් කර ඒ වෙනුවට පහත දැක්වෙන කොටස ආදේශ කරන්න. ආ මුදල් විෂය භාර අමාත්‍යවරයා විසින් අමාත්‍ය මණ්ඩලයේ එකඟතාවය ඇතිව අන්‍යාකාරයකින්
සංශෝධන පරිදි හතරවෙනි වගන්තිය සභාවෙක්ගද පස්වෙනි වගන්තිය සභාවෙක්ගද අධ්‍යාපනයේ සභාවෙක්ගද නාමය සභාවෙක්ගද අලිමේන්තු යාලි රැස්වේ පනත් කෙළුම්පත කාරක සභාවේදී සරකලා බලා සංශෝධන සහිතව සම්මත කරන ලද බව දන්වනු කැමැත්තෙමි. තුන්වන කියවීම ගරු අමාත්‍යතුමා
මං ඉදිරිපත් කරනවා ගරු කතාවෙන්.
සභාවෙක්ගද ඌන ක්‍රියාකාරී ව්‍යාසෙන් හෝ ඌන යොපයෝජිත වත්කම් පුනරුදරය කිරීම ඉවත් කිරීමේ පනත් කෙළුම්පත තුන්වැනි වර කියවා සංශෝධන සහිතව සම්මත කරන බව දැන්වීමට කැමැත්තෙමි.